نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد، كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد. தக்வா என்பதன் ஒளியும் பாவம் எனும் இருளும் என்ற தலைப்பின் கீழே இந்த ரமலானிலே தொடராக சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற பாடத்தில் தக்வா உடையவர்களுக்கு அவர்களிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகள் தொடர்பாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே சொல்லக்கூடிய சில விடயங்களை அந்த தக்வா உடையவர்களுடைய பண்புகளாக நாங்கள் பார்த்தோம். அதிலே குறிப்பிட்டு காட்டக்கூடிய விடயமாக இருந்தால், அந்த உண்மையான தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில் ஏதாவது மனிதன் என்ற அடிப்படையிலே ஒரு தவறை ஒரு பிழையை அவர்கள் செய்துவிட்டால் உடனடியாக தாமதிக்காமல் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற பண்பையும், அதேபோன்று அறிவிருந்தும் ஞானமிருந்தும் மார்க்கத்தினுடைய தெளிவு இருந்தும் அவர்கள் செய்யக்கூடிய பிழையான காரியங்களில் நடவடிக்கைகளில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்ற தன்மைகளையும், அதேபோன்று இந்த தக்வாவுடையவர்களிடத்திலே காணப்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பண்பு என்னவென்றால், அவர்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அதனை அப்படியே விழுங்கக்கூடியவர்களாக, அதனை வெளிக்காட்டாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படியே அதனை விழுங்கி விடுவார்கள், செயற்படுத்த மாட்டார்கள் என்பதையும், அதேபோன்று மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் தொடர்பான விஷயங்களிலே அவர்களுடைய நிலைப்பாடு மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக அந்த தக்வா உடையவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த தக்வா உடையவர்களுடைய வர்ணனைகள் தொடர்பாக பல்வேறு செய்திகளை சொல்கிறான். அதனை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இன்றைய பாடத்திலே நாங்கள் அவதானிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை ஒருவர் பெற்றுவிட்டார் என்றார். ஒரு தக்வா உடையவராக ஒருவர் மாறிவிட்டார் என்றால் அவர் அடையக்கூடிய பலன்கள் என்ன, எவ்வாறான பிரயோஜனங்களை அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் அதே போன்று மறுமை வாழ்க்கையிலும் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாகவும் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய அந்த தக்வா உடையவர்களுடைய பிரயோஜனங்களை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய பிரயோஜனம் என்னவென்றால், அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹினுடைய வேத வசனங்களை வைத்து நேர்வழி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹுடைய அல் குர்ஆன், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொற்கள், இவைகளின் ஊடாக அவர்கள் நேர்வழி அடைவார். ஒரு குழப்பத்திற்குள்ளாகவோ அல்லது வழிகேட்டை நோக்கியோ அல்லது திரிவுபடுத்துகின்ற வேலைகளிலோ அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். நேர்வழியை இந்த வேதத்தின் மூலமாக அவர்கள் அடைந்து கொள்வார்கள். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்துடைய வசனத்திலே சொல்கிறான், அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப், அந்த வேதம் இருக்கிறதே, லா ரைப ஃபீஹி, அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஹுதன் லில் முத்தகீன், இந்த வேதம் யாருக்கு நேர்வழி காட்டும் என்றால், எவர்கள் அல்லாஹை அஞ்சக்கூடிய மனோநிலையில் இருக்கிறார்களோ, தங்களுடைய உள்ளத்திலே தக்குவாவை உள்ளடக்கி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வேதம் நேர்வழியை காட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வேதத்தை வைத்து தக்குவாவோடு அணுகாமல் வழிகேடுகளை நோக்கி செல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்தினுடைய வசனங்களைத்தான் அவர்கள் அதற்கு ஆதாரமாக முன்வைப்பார். ஆனால் அதிலே அவர்களிடத்திலே காணப்படக்கூடிய தன்மை என்னவென்றால், திரிவுபடுத்தல்கள் அவர்களிடத்திலே காணப்படும். அல்லது ஒரு கொள்கையை, தங்களுக்கு இஷ்டமான, தங்களுக்கு விருப்பமான ஒரு கொள்கையை வகுத்துவிட்டு அதிலே அல்லாஹினுடைய அச்சம் இல்லாததன் காரணமாக அல் குர்ஆன் வசனத்தையும் அவர்களுடைய கொள்கைகளை நோக்கி வளைக்கின்ற அந்த தன்மை அவர்களிடத்திலே காணப்படும். இப்படி குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக காட்டி, ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டி வழிகேடுகளை நோக்கி செல்லக்கூடிய பல சமுதாயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், உள்ளத்திலே தக்வா இல்லை, அல்லாஹினுடைய அச்சம் இல்லை. அல்லாஹினுடைய அச்சத்தோடு அவனுடைய வசனம் அணுகப்படவில்லை. இதுதான் அதற்குரிய அடிப்படை காரணம். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தின் மூலமாக வழங்கக்கூடிய உத்தரவாதம் என்னவென்றால், இது நேர்வழி காட்டும். தக்வா உடையவர்களுக்கு, அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். எனவே இந்த தக்வா உடையவர்கள் அடையக்கூடிய முதலாவது பிரயோஜனம், அவர்கள் இந்த குர்ஆனின் மூலம், அல்லாஹினுடைய வேத வசனங்களின் மூலம் நேர்வழியை சரியாக பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக இந்த தக்வா உடையவர்கள் அடையக்கூடிய இன்னொரு பலன், இன்னொரு பிரயோஜனம் என்னவென்றால், அவர்களோடு அவர்களுக்கு துணையாக படைத்த அல்லாஹ் வானங்களின் பூமிகளுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் இருப்பான். இது அவர்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகளில் நின்றும் உள்ளது, மிகப்பெரிய பிரயோஜனங்களில் நின்றும் உள்ளது. இதை அல்லாஹு தஆலாவே அல் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 194வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு, ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்தி என்றால், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எவர்கள் தக்வா உடையவர்களாக, அல்லாஹினுடைய அச்சத்தை பெற்றவர்களாக யார் காணப்படுகிறார்களோ அவர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதேபோன்று சூரத்துன் நஹல் என்ற அத்தியாயத்தின் 128 வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்ஸினூன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை அஞ்சுபவர்களோடும் அதே போன்று எவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்கிறான். எனவே இது ஒரு மிக முக்கியமான பிரயோஜனங்களிலே ஒன்று. தக்வா உடையவர்கள் பல சோதனைகளை அவர்கள் அனுபவிக்கலாம், பல இன்னல்களுக்குள் அவர்கள் மாட்டிவிடலாம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டாலும் அல்லாஹு தஆலா அவர்களோடு இருப்பதன் காரணமாக அதிலிருந்து அவர்கள் வெற்றிகரமாக வெளியே வந்து விடுவார். அதிலிருந்து அவர்கள் தப்பித்து அழகான முறையிலே அல்லாஹுனுடைய பாதுகாப்பை அவர்கள் அடைந்து கொள்வார். இதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அது செய்யப்படுகிறது? நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, மக்காவிலே அதுவரை காலமும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்த அவர்களுடைய சாச்சா அபு தாலிப் அவர் மரணித்து விடுகிறார். அதே போன்று அவர்களுக்கு பெரும் ஒரு உதவியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விடுகிறார். நபிக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த குரல் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலேதான் மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் எப்படியாவது சரி நபியை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு இறுதி முடிவை அவர்கள் எடுக்கிறார். எங்களை பார்ப்பதற்கு தட்டி கேட்பதற்கு குடும்பத்திலே ஒரு பெரியவர் யாருமே இல்லை, எனவே இவருடைய சோழியை முடித்துவிட வேண்டியதுதான் என்ற ஒரு அடிப்படையிலேதான் நபியை கொலை செய்வதற்கு அந்த கோத்திரத்தாரிலே காணப்பட்ட ஒவ்வொரு பலம்புரிந்திய வாலிபர்களும் நியமிக்கப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை அவர்கள் முற்றுகையிடுகிறார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த பிடியிலிருந்து அல்லாஹினுடைய உதவியினால் தப்பினார். அவ்வளவு பேர் வீட்டை முற்றுகை இட்டு கொண்டிருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய நேரத்திலே அல்லாஹு தஆலா காப்பாற்றினார். வெளியே வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இணைத்து கொண்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு தெரிந்ததை, அதாவது குறைஷி காஃபிர்களுக்கு தெரிந்ததை அடுத்து அவர்களை இடையிலேயாவது சரி பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு தகவலை அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிறார். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்கிறார்களோ, யார் அவர்களை உயிருடன் எங்களிடத்திலே பிடித்து தருகிறார்களோ அவர்களுக்கு இத்தனை இத்தனை பரிசுகளை கொடுப்போம், 100 ஒட்டகங்களை கொடுப்போம், அப்படி இப்படி என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரிசு தொகைகளை அறிமுகப்படுத்துகிறார். எனவே முழு வீச்சிலே மக்காவிலே உள்ளவர்களெல்லாம் தேடி திரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌர் என்ற அந்த குகையிலே ஒளிந்து கொள்கிறார். அந்த குகையின் மேற்பகுதியிலே ஒரு வெடிப்பு காணப்படுகிறது. அந்த வெடிப்பினால் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் மேலே நிற்கக்கூடியவர்களுடைய கால் பாதங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வெடிப்பு காணப்படுகிறது. இதனை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு அந்த குகையிலே இருக்கிறார்கள். எல்லோரும் தேடுகிறார்கள். தேடிக்கொண்டு அந்த சௌர் குகையும் அடைந்து விடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த காஃபிர்களுடைய கால் பாதங்களை கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காண்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இரண்டு பேர் மாத்திரம்தான் இருக்கிறோம். அவர்களில் யாராவது சரி எங்களுடைய காலுக்கு கீழால் அவர்களுடைய காலுக்கு கீழால் சற்று பார்த்தார்களே ஆனால் எங்களை உடனடியாக கண்டுபிடித்து விடுவார்கள், எங்களுடைய கதை முடிந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பதிலை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அது என்ன பதில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அபூபக்ரே, நாம் இருவர் இல்லை, எங்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீ கவலைப்படாதே, நிச்சயமாக எங்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான் அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அவனுடைய அச்சத்தின் காரணமாக முயற்சி செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய உதவி. அவ எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் காப்பாற்றுகிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மூன்றாவது அல்லாஹு தஆலா இருக்கின்ற அந்த இரண்டு நபர்கள் விஷயத்திலே உங்களுக்கு என்ன பயம், உங்களுக்கு என்ன கவலை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். இதொரு உதாரணம். இதே போன்று இந்த தக்வாவுடையவர்கள் பல்வேறுபட்ட சோதனைகளை அனுபவிக்கலாம், சில சிக்கல்களிலே அவர்கள் மாட்டிக்கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு அடிபணிந்ததன் காரணமாக, அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்ததன் காரணமாக வெளிப்படையிலே சில சோதனைகள் அவர்களை நோக்கி வரலாம், சில பிரச்சனைகளுக்குள் அவர்கள் சிக்கலாம். ஆனால் அவர்கள் தப்பித்து அல்லாஹ்வினுடைய உதவியினால் வெளியே வருவார். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதைத்தான் அல்லாஹ்வினுடைய இந்த செய்திகள் காட்டுகின்றன. தக்வா உடையவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த செய்தி. அதேபோன்று இந்த தக்வா உடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு விடயம் என்னவென்றால், அல்லாஹ் அவர்களுக்கு ஞானங்களை கொடுக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய தக்வாவின் மூலமாக அவர்கள் அறியாத பல விஷயங்களை அவன் கற்றுக் கொடுக்கிறான். ஏனென்றால் முழு அறிவுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து வஅல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு முழு பொருள்களினுடைய அந்த பெயர்களையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கென்றால், அல்லாஹ்வினுடைய அந்த அருளை பெற்ற அதாவது பெரிய அந்தஸ்திலே உள்ள மலக்குமார்களுக்கு கூட கற்றுக் கொடுக்காத சில விஷயங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே சகல அறிவுகளும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அல்லமல் இன்சான மாலம் யாலம், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவன் அறியாத விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இத்தகைய சகல விடயங்கள் தொடர்பாகவும் அறிவும் ஞானமும் இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா எங்களை நோக்கி என்ன சொல்கிறான் என்றால், வத்தகுல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீங்கள் அறியாத பல விஷயங்களை கற்றுத்தருவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அறிவும் ஞானமும் அவனது கையிலே தான் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு ஹராமான ஒரு வழியிலே அறிவை தேடுவதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு பிழையான ஒரு வழியிலே அறிவை பெறுவதற்கும் அறிவை பெற்றுக் கொடுப்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்கிறார். ஆனால் அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில் அல்லாஹ் எதனை எதிர்பார்க்கிறான்? தக்குவாவோடு என்னை நீங்கள் அணுகுங்கள். இறை அச்சத்தோடு, என்னோடு உள்ள அந்த அச்சத்தோடு நீங்கள் என்னை நீங்கள் அணுகினால் அவன் உங்களுக்கு வேண்டியதை கற்றுத்தருவான். வாழ்க்கையிலே நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் எது, படிக்கக்கூடாத பாடம் எது, படிக்க தேவையில்லாத பாடம் எது என்பது அல்லாஹுக்கு தெரியும். ஒரு மனிதனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலே எந்த அறிவை கொடுக்க வேண்டும், எந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அந்த அறிவின் மூலமாக, அந்த ஞானத்தின் மூலமாக அந்த மனிதனுடைய சிக்கலான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹு தாலா அவனை கொண்டு வருவான். அந்த ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது. ஒருவன் எவ்வளவுதான் படித்து ஃபைல் கணக்கிலே அவன் அடுக்கி வைத்திருந்தாலும், பெரும் பெரும் பட்டதாரியாக அவன் இருந்தாலும், அவனுக்கு தேவையான சில அடிப்படை அறிவுகளை அவன் பெறாத ஒரு சூழ்நிலையிலே அவன் இருப்பான். ஆனால் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? நீங்கள் தக்வாவை கையிலே எடுங்கள், அல்லாஹினுடைய அச்சத்தை கையிலே எடுங்கள், உங்களுக்கு அவன் கற்றுத்தருவான். ஏன் அவன் கற்றுத்தருகிறான்? வல்லாஹு பிகுல்லி ஷைன் அலீம், அல்லாஹ் எல்லா விடயங்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். எதிர்காலத்திலே ஒரு மனிதனுக்கு எது தேவை, எது தேவைப்படாது, எது அவனோடு சம்பந்தப்பட்டது, எது அவனுக்கு சம்பந்தம் இல்லாதது, எதனை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறச் செய்யலாம், எது அவனுக்கு அத்தியாவசியமானது, இது எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் 12, 13 அதைவிட அதிகமான காலங்கள், 20 வருடங்கள் என்றெல்லாம் சில படிப்புகளை சிலர் படிக்கிறார். ஆனால் படித்துவிட்டு அவர்கள் செய்யக்கூடிய வேலை, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலை பார்த்தால் அவர் 20 வருட படிப்பிற்கும் அந்த தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது, ஒரு தொடர்பு இருக்காது, ஒரு சம்பந்தம் இருக்காது. அவ என்ன, அந்த 20 வருட கால வாழ்க்கை ஒரு வீணான ஒரு வாழ்க்கை. தான் எதையோ கற்பனை செய்து கொண்டு தனக்கு அறிவு தேவை என்று தானாக அவர் தேடிக்கொண்டது. அதிலே ஹராம் ஹலால் பேணப்படவில்லை, அல்லாஹுனுடைய அச்சம் காக்கப்படவில்லை. அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையிலே அவன் சகல விடயங்களை பற்றிய ஞானம் அவனுக்கு இருக்கிறது, முக்காலத்து அறிவும் அல்லாஹுக்கு இருக்கிறது. முந்தி என்ன நடந்தது, தற்காலிகமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கிறது, சகல அறிவும் அல்லாஹுக்கு இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹினுடைய அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டால், அல்லாஹ்வை கேட்கும்படி சொல்கிறானே, ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லாஹ் நீ எனக்கு அறிவை கூட்டித்தா. நபிமார்களுடைய பிரார்த்தனை எடுத்து பாருங்கள், யா அல்லாஹ் எனக்கு உன் புறத்தால் இருந்து ஞானங்களை தா என்று நபிமார்கள் கேட்டார். அல்லாஹு தஆலா தகுந்த நேரத்தில் தகுந்த ஞானங்களை அவர்களுக்கு கொடுத்தான். நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரத்திலே பார்க்கிறோம், அவர்களுடைய அல்லாஹு தஆலா கொடுத்த அறிவு, அந்த காலத்திற்கு தேவையான அறிவு என்ன, கனவுகளின் விளக்கம். அந்த அறிவை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த அறிவின் மூலமாகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகல பிரச்சனைகளில் இருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களை வெளியாக்குகிறார். இதே போன்று ஒவ்வொரு எங்களுடைய விடயங்களிலும் அல்லாஹின் பக்கம் நாங்கள் சார்ந்து விட்டால், தக்வாவை கையில் எடுத்துவிட்டால், அல்லாஹை அஞ்ச நாங்கள் ஆரம்பித்து விட்டால், எங்களுக்கு எது தேவையோ, எதிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டுமோ அந்த சகல அறிவுகளையும் அல்லாஹு தஆலா தருவான். முழு அறிவுக்கும் சொந்தக்காரன் அவன். அவன் நாடியவர்களுக்கு இந்த அறிவு ஞானங்களை அல்லாஹ் கொடுப்பதாக சொல்கிறான். எனவே இந்த தக்வாவை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவன் சகல விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுத்தருவான். அல்லாஹ் யாவற்றின் மீதும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவும் இந்த தக்வாவினுடைய பிரயோஜனங்களில் மிக முக்கியமானது. அடுத்தது இந்த தக்வாவினுடைய அதிமுக்கிய ஒரு பிரயோஜனம் மறுமையோடு சம்பந்தப்பட்டது. அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த சுவனம் என்கிற இந்த பெருமதியான ஒரு சொத்து, அவருடைய பெருமதியை எங்களால் சொல்லி முடிக்க முடியாது. அந்த பெருமதியை எங்களால் கணக்கிட்டு சொல்ல முடியாது. கணக்கு போட போனால் எங்களால் அதனை அதற்குரிய அந்த கணக்குகளை சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அதனுடைய பெருமதியை வைத்திருக்கிறான். அதற்குரிய செய்திகளை நாங்கள் பார்த்தால், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சுவனத்திலே ஒரு மனிதருக்கு ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகம் உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட அது சிறப்பானது என்றார். இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு அடி சதுர அடி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அளவு இடம் கிடைப்பது என்பதை சுவனத்தில் இந்த உலகம் உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட அது சிறந்தது என்றார். அப்போ இந்த உலகம் எத்தனை சதுர அடி எங்களால் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த சுவனத்திலே ஆக குறைந்த அந்தஸ்துடைய ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய சுவனத்தின் அளவு என்ன? நாம் அடிக்கடி சொல்லக்கூடியது, இந்த உலகத்தை போல 10 மடங்கு. அப்போ ஒரு சதுர அடி கிடைப்பது என்பதே உலகம் உலகத்தை விட அது சிறந்தது. உலகத்தை போல 10 மடங்கில் எத்தனை சதுர அடிகள் காணப்படும் எங்களால் கணக்கிட முடியுமா? அது எந்த அளவு இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று எங்களால் சொல்லி முடிக்க முடியாது. எனவே இந்த அளவு பெருமதியான இந்த சுவனத்தை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே யாரோடு சம்பந்தப்படுத்தி இந்த சுவனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், வேறு யாருமல்ல, தக்வா உடையவர்களை சம்பந்தப்படுத்தித்தான் இந்த செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். உதாரணத்திற்கு ஒரு சில அல் குர்ஆனிய வசனங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன். لِلَّذِينَ اتَّقَوْا عِنْدَ رَبِّهِمْ جَنَّاتٌ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ சூரத்து ஆல இம்ரான் 15வது வசனம். எவர்கள் அல்லாஹை அஞ்சுகிறார்களோ, தக்வா உடையவர்களாக ஆகிவிட்டார்களோ, அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு சுவனங்கள் இருக்கின்றன, அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இங்கு தக்வா உடையவர்களோடு சுவனபதியை அல்லாஹு தஆலா நேரடியாக சம்பந்தப்படுத்துகிறான். அதே போன்று சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தினுடைய 63வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தகியா. இந்த சுவனங்கள் இருக்கிறதே, பெருமதியான இந்த சுவனங்களை பொறுத்தவரையில் அதனை நாங்கள் யாருக்கு சொந்தமாக்கி கொடுப்போம் என்றால், மன் கான தகியா, யார் இறை அச்சமுடையவராக இருக்கிறாரோ அவருக்கே நாங்கள் சொந்தமாக்கி கொடுப்போம், அவரையே அதற்கு அனந்தரமாக்கி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே இந்த சுவனம் என்பது யாருக்கு சொந்தமானது என்றால், அந்த தக்வா உடைய அந்த விசுவாசிக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. அவர்கள்தான் அதிலே உரிமையோடு குடியேறுவார்கள் என்பதை சொல்கிறான். சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் மதாஉத்துன்யா கலீல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தினுடைய இந்த சொத்துகள், இந்த இன்பங்கள் எல்லாம், இதெல்லாம் மிகவும் குறைவானது. வல் ஆஹிரத்து ஹைருன் லிமனி தகா, அதே நேரத்தில் ஆஹிரத் என்கிற மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அது மிகவும் சிறந்தது. தக்வா உடையவர்களுக்கு அது மிகவும் சிறந்தது. வலா துதுலமூன கலீலா, நீங்கள் அந்த மறுமை நாளில் கொஞ்சமும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதி என்பது அது மிகவும் சிறந்தது. அதே நேரத்தில் தக்வா இல்லாமல், ஒரு சொட்டு அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், அவன் வேண்டியதை சம்பாதித்து என்னதான் அவன் கோடி கோடியாக வைத்து கொண்டாலும் அது மத்தா, அல்லாஹ்வினுடைய பார்வையிலே ஒரு தற்காலிக ஒரு சொத்து, அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, ஆகிரத்தை கவனித்து அது குறைந்த ஒரு சொத்து. மத்தா என்பது அது தற்காலிகம். ஒன்று அந்த சொத்து இருக்கும், அவன் மாண்டு விடுவான், அல்லது அவன் இருப்பான், அந்த சொத்து அவனை விட்டு இல்லாமல் போய்விடும். ரெண்டிலே ஒன்று நடக்கும், அது தற்காலிகம். அதே போன்று மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய சொத்துகள், அது அல்லாஹ் ஒரு சதுர அடியே இந்த உலகம் உலகத்திலே உள்ளதை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டார். எனவே ஒருவர் கோடிக்கணக்கிலே அவர் அல்லாஹை மறந்து, அல்லாஹினுடைய அச்சம் இல்லாமல், வட்டியோடு தொடர்பாகி, ஹராத்தோடு தொடர்பாகி, ஏண்டிய அளவு அவர் சம்பாதித்து குவிக்கட்டும், ஆனால் அது எல்லாமே ஆகிரத்தினுடைய பார்வையிலே மிகவும் குறைவானது. ஆகிரத் என்பது அது மிகவும் சிறந்தது. அது யாருக்கு சிறந்தது என்றால், இந்த நிராகரிப்பாளர்களுக்கு சிறந்ததாக ஆகிரத் இருக்காது. லிமனி தகா, தக்வா உடையவர்களாக இந்த உலகத்திலே யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலதாருல் ஆகிரத்து ஹைர், மறுமை வாழ்க்கை மிகவும் சிறந்தது. வல நிஅம தாருல் முத்தகீன், தக்வா உடையவர்களுடைய வீடு அது மிகவும் அழகானது, சிறந்தது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னாத்து அதினின் யதுகுலூனஹா, அதின் என்ற சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள். தஜிரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அதிலே அவர்கள் நாடியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். கதாலிக யஜ்ஸில்லாஹுல் முத்தகீன், இவ்வாறுதான் தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து மரியம் என்ற அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃப்தா, தக்வா உடையவர்களை ரஹ்மானை நோக்கி, அல்லாஹை நோக்கி நாங்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறார். சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடியது, லாக்கினில்லதீன தக்கவு ரப்பகும், எவர்கள் அல்லாஹை தங்களுடைய ரப்பை அஞ்சுகிறார்களோ, லஹும் ஊரஃபுன், அவர்களுக்கு பல அறைகள் சுவனங்களிலே இருக்கின்றன. மின் ஃபௌகிஹா ஊரஃபுன் மபினியத்துன், அதற்கு மேலாலும் பல அடுக்குமாடி அறைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. தஜிரீமின் தஹதிஹல் அன்ஹார், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். வஅதல்லாஹ், இது அல்லாஹினுடைய வாக்குறுதி. லா யுஹ்லிஃபுல்லாஹுல் மீஆத், இந்த வாக்குறுதி அல்லாஹு தஆலா மீற மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படி பல அல் குர்ஆனி வசனங்கள், நான் சொல்லாத இந்த தக்வா உடையவர்களோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹு தஆலா சுவனத்தை வர்ணிக்கக்கூடிய பல அல் குர்ஆனி வசனங்களை குர்ஆனின் பல இடங்களிலே எங்களால் பார்க்க முடியும். இது எல்லாம் ஒரு செய்தியைத்தான் எங்களுக்கு சொல்கிறோம். அது என்ன செய்தி? நாம் இந்த உலகத்திலே அல்லாஹை அஞ்ச வேண்டும் என்ற ஒரு செய்தி, அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி, அவனுக்கு பயந்து எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அமைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி. இது மட்டும் எங்களிலே அமைந்து விட்டால் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய சில பிரயோஜனங்களும் எங்களுக்கு கிடைக்கும். இதைவிட வர்ணிக்க முடியாத பெருவெற்றியான அந்த சுவனம் என்கிற அந்த வெற்றியும் அவர்களைத்தான் வந்து அடையிருக்கிறது. இந்த தக்வாவோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த எங்களுடைய பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். வகுலு கோலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்.